எனது அன்பிற்கும் மதிப்பிற்குரிய தமிழீழ மக்களே, இன்றைய நாள் எமது தேசத்து விடுதலை வீரர்களின் நினைவு நாள். தாயக விடுதலையை தமது உயிரிலும் மேலாக நேசித்து அந்த இலட்சியத்திற்காக போராடி மடிந்த எமது தேசத்தின் சுதந்திர வீரர்களை இன்று நாம் எமது இதயத்து கோயில்களில் சுடரேற்றி கௌரவிக்கிறோம். எமது தாயக தேசத்தின் விடுதலைக்காக ஆயிரம் ஆயிரம் புலி வீரர்கள் களமாடி வீழ்ந்தார்கள். எமது வீர மண்ணின் மார்பை பிளந்து அந்த வீரர்களை புதைத்தோம். உயிரற்ற சடலங்களாக அவர்கள் மண்ணிற்குள் மறையவில்லை. விடுதலையின் விதைகளாகவே எமது தாயின் மடியில் அவர்களை புதைத்தோம். வரலாற்று தாய் அவர்களை அரவணைத்து கொண்டாள். ஆயிரம் ஆயிரம் தனிமனித உயிர்கள் சரித்திரத்தின் கருவூலத்தில் சங்கமித்தன. அவ்வுயிர்கள் கருவாகி காலத்தால் உருவம் பெற்று தேசத்தின் சுதந்திரமாக வடிவம் பெற்று வருகிறது. தமிழீழம் என்ற அந்த சுதந்திர தேசம் வரலாற்றின் குழந்தையாக விரைவில் பிறப்பெடுக்கும். அந்த சுதந்திர தேசத்தின் ஆன்மாவாக ஆளுமையாக எமது மாவீரர்கள் என்றும் எம்முடன் நிலைத்து வாழ்வார்கள். எமது வீர விடுதலை வரலாற்றின் ஒரு முக்கிய திருப்பு முனையில் நின்றவாறு இன்று எமது மாவீரர்களை நாம் நினைவு கொள்கிறோம். எமக்கு முன்னால் கால விரிப்பில் ஒரு புதுயுகம் எமக்காக காத்து நிற்கிறது. எமக்கு பின்னால் கடந்த காலத்தின் இரத்தம் தோய்ந்த விடுதலை வரலாறு நீண்டு செல்கிறது. மானிடத்தின் விடுதலைக்காக மாபெரும் தியாகங்கள் புரிந்த வரலாற்று பெருமையுடன் எமது விடுதலை இயக்கம் பிறக்கப் போகும் புதுயுகத்தில் காலடி வைக்கிறது. இப்புதுயுகம் எமக்கு சொந்தமானது. அநீதியையும் அடக்குமுறையையும் எதிர்த்து நீதிக்கும் சுதந்திரத்திற்குமாக போராடிய மக்களுக்கு சொந்தமானது. இப்புதுயுகத்தில் எமது மக்களின் நெடுங்கால கனவு நிறைவு பெறும். இத்தனை காலமும் எமது மக்களை பீடித்த துன்பமும் துயரமும் அகன்று எமது மக்களுக்கு விடிவு பிறக்கும். எமது மண்ணுக்கு விடுதலை கிட்டும். எந்த இலட்சியத்திற்காக எமது மாவீரர்கள் போராடி மடிந்தார்களோ அந்த புனித இலட்சியம் இப்புதுயுகத்தில் நிறைவு பெறும். ஒப்பற்ற மாபெரும் இராணுவ வெற்றியின் சிகரத்தில் நின்றவாறு இன்று நான் மாவீர நினைவுரையை நிகழ்த்துகிறேன். இந்த மகத்தான இராணுவ வெற்றி முழு உலகத்தையும் வியப்பிலும் திகைப்பிலும் ஆழ்த்தியிருக்கிறது. இது ஒரு சாதாரண போரியற் சாதனை அல்ல. போரியற் கலையில் ஒரு ஒப்பற்ற உலக சாதனையாகவே இவ்வெற்றி கருதப்படும். இந்த வெற்றியின் விஸ்வரூப பரிமாணம் கண்டு எமது எதிரி மட்டுமல்ல, எதிரிக்கு பக்கபலமாக நின்று பயிற்சியும் ஆயுதமும் பண உதவியும் வழங்கி வந்த உலக நாடுகளும் மலைத்து போய் நிற்கின்றன. ஓயாத அலைகள் மூன்றாக குமுறிய இப்பெருஞ்சமர் ஒரு சில நாட்களில் இமாலய சாதனையை படைத்தது. முழு பலத்தையும் ஒன்று குவித்து பெரும் படையெடுப்புகளை நடத்தி வருடங்களாக மாதங்களாக தொடர் சமர்களை நிகழ்த்தி ஆயிரக்கணக்கில் உயிர்ப்பலி கொடுத்து சிங்கள இராணுவம் ஆக்கிரமித்து வைத்திருந்த வன்னியின் வளமிகு பகுதிகளை எமது வீரர்கள் கடுகதி வேகத்தில் மீட்டெடுத்தனர். வன்னி மண்ணில் அகல காலூன்றிய எதிரி தொடர் வலயமாக நிறுவிய படைத்தளங்களும் கட்டளை பீடங்களும் இரும்பு கோட்டைகளாக அமைக்கப்பட்ட இராணுவ முகாம்களும் மிக குறுகிய காலத்தில் மிக கூடிய வேகத்தில் புலிகளிடம் வீழ்ச்சியடைந்த அற்புதம் உலகத்தின் புருவத்தை உயர்த்தியது. வன்னியின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பழம்பெரும் பட்டணங்களில் இருந்து எதிரி இராணுவம் விரட்டப்பட்டது. அங்கெல்லாம் இப்பொழுது புலிக்கொடி மார்தட்டி பெருமையுடன் பறக்கிறது. காட்டுத்தீயாக பரவிய இப்பெருஞ்சமரில் எமது தாயகத்தின் இதய பூமியான மணலாற்றின் ஒரு பகுதி மீட்கப்பட்டதை இட்டு நான் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். காலம் காலமாக தமிழர் வாழ்ந்த இப்புனித மண்ணை சிங்கள இராணுவம் ஆக்கிரமித்து தமிழர்களை கொன்றளித்து அங்கு சிங்கள குடியேற்றங்களை நிறுவிய சோக வரலாற்றினை எமது மக்கள் நன்கறிவர். வடக்கையும் கிழக்கையும் புவியியல் ரீதியாக இணைத்து வன்னியின் மிகச் செழிப்பான நிலங்களை கொண்ட எமது தேசத்தின் இதய பூமி மீண்டும் எமது கட்டுப்பாட்டில் வந்து கொண்டிருப்பது மகிழ்ச்சிக்குரிய விடயம். இந்த மண்மீட்பு எமது போராட்ட வரலாற்றில் ஒரு புதிய திருப்பத்தை சுட்டுகிறது. போரியற் கலையில் புலிப்படை வீரர்களின் அபாரமான வளர்ச்சியையும் முதிர்ச்சியையும் இந்த ஓயாத அலைகள் மூன்று என்ற வன்னி பெரும் சமர் உலகத்திற்கு நிரூபித்து காட்டியிருக்கிறது. எமது படையணிகளின் சமரிடும் வேகமும் வீச்சும் குலையாத கூட்டுச் செயற்பாடும் துரித கதியில் படை நகர்த்தும் ஆற்றலும் எதிர்த்து தாக்கும் உத்திகளும் அபாரமான துணிவும் நேர்த்தியான கட்டுப்பாடும் உலக இராணுவ நிபுணர்களை வியக்கச் செய்து வருகிறது. இந்த வரலாற்று சமரில் களமாடி வீர சாதனை படைத்த சகல போராளிகளுக்கும் படை நகர்த்திய தளபதிகளுக்கும் இச்சமரில் பங்கு கொண்டு போராடிய எல்லைக்காப்பு படையினருக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுக்கள். இந்த பெருஞ்சமரில் எமது போராளிகளுக்கு ஊக்கமளித்து உணவளித்து இரத்தமளித்து பின்கள வேலைகளில் உதவி புரிந்து பெரும் பங்காற்றிய தமிழீழ மக்களுக்கும் எனது இதயம் கனிந்த நன்றி. நில மீட்பிற்காகவே இந்த போர் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழீழம் எமக்கு சொந்தமான நிலம், வரலாற்று ரீதியாக எமக்கு உரித்தான நிலம், எமது வாழ்விற்கும் வளத்திற்கும் ஆதாரமான நிலம், நாம் பிறந்து வாழ்ந்து வளர்ந்த நிலம், எமது தேசிய அடையாளத்திற்கு அடித்தளமான நிலம். இந்த நிலத்தை தனது சொந்த நிலம் என்கிறான் எதிரி. 50 ஆண்டுகளுக்கு மேலாக இலங்கை தீவில் சிங்கள இனவாதிகள் ஆட்சி பீடம் ஏறிய காலத்திலிருந்து தமிழர் நிலம் விழுங்கப்பட்டு வருகிறது. தமிழர் நிலத்தை அபகரித்து சிங்கள மயமாக்குவது ஒரு புறமும், தமிழர் நிலத்தை ஆக்கிரமித்து அதன் வளங்களை அழித்து அங்கு வாழ்ந்த மக்களை அகதிகளாக்குவது இன்னொரு புறமுமாக எமது நிலம் மீது கொடுமை நிகழ்ந்து வருகிறது. இந்த அநீதிக்கு எதிராகவே நாம் போராடுகிறோம். ஆகவே சாராம்சத்தில் எமது விடுதலை போரானது ஒரு மண்மீட்பு போராகும். எமக்கு சொந்தமான நிலத்தை மீட்டு அந்த நிலத்தில் எமது ஆட்சி உரிமையை இறைமையை நிலைநாட்ட நடைபெறும் போர். இந்த போரின் நோக்கம் குறிக்கோள் என்ன என்பதை எமது மக்கள் இப்பொழுது நன்கு உணரத் தொடங்கியுள்ளனர். சொந்த நிலத்தை இழந்து அந்த நிலத்தில் அமைந்த வாழ்வை இழந்து அகதிகளாக அலையும் மக்களுக்கு சொந்த மண்ணின் மகிமை புரியும். அந்த மண்ணில் ஆக்கிரமிப்பு காலூன்றி நிற்கும் அந்நியனை விரட்ட வேண்டிய அவசியம் புரியும். இந்த புரிந்துணர்வால் ஏற்பட்ட விழிப்புணர்வு காரணமாகவே இந்த மண்மீட்பு போரில் எமது மக்கள் எமக்கு பக்கபலமாக நின்று பல்வேறு வழிகளில் பங்களித்து வருகிறார்கள். இன்று எமது தேச விடுதலை போரானது விரிவடைந்து மக்கள் போராக வளர்ச்சியும் எழுச்சியும் பெற்று வருகிறது. எனது அன்பான மக்களே, ஆண்டுதோறும் எனது மாவீரர் நினைவுரையில் நான் சமாதானத்தையும் சமாதான வழியிலான அரசியல் தீர்வையும் வலியுறுத்த தவறவில்லை. அதேவேளை சமாதான வழியில் இனப்பிரச்சினைக்கு தீர்வு காண சிங்கள பேரினவாதம் தயாராக இல்லை என்பதையும் நான் சுட்டிக்காட்ட தவறவில்லை. சிங்களத்து அரசியலில் ஆதிக்கம் செலுத்தி மாறி மாறி ஆட்சி பீடம் ஏறி வரும் இது பிரதான சிங்கள கட்சிகளும் சாராம்சத்தில் இனவாத கட்சிகளே. இவ்விரு கட்சிகளும் சிங்கள பௌத்த பேரினவாத சித்தாந்தத்தில் வேரூன்றி வளர்ந்தவை, அந்த வரிபிடித்த தமிழ் விரோத சித்தாந்தத்தில் துளைத்தவை, கடந்த அரைநூற்றாண்டு காலத்திற்கு மேலாக தமிழினத்திற்கு எதிரான ஒடுக்குமுறையை முடுக்கி விடுவதில் போட்டியிட்டு செயல்பட்டவை. இந்த இன ஒடுக்குதல் வரலாற்றில் என்றுமில்லாத வகையில் தமிழருக்கு கொடுமை இழைத்த பெருமை சந்திரிகாவின் ஆட்சியையே சாரும். சந்திரிகாவின் 5 ஆண்டு ஆட்சி காலம் தமிழினத்திற்கு ஒரு சாபக்கேடாக அமைந்தது. தொடர்ச்சியான போரும் வன்முறையும் சாவும் அழிவும் பசியும் பட்டினியும் இடம்பெறுவுமாக இக்காலகட்டத்தில் எமது மக்கள் எதிர்கொண்ட பேரவலம் மிக கொடுமையானது. இருண்ட இரத்தம் படிந்த வரலாற்று பக்கங்களை கொண்டதாக சந்திரிகாவின் அடக்குமுறை ஆட்சி காலம் நீண்டது. இந்த கொடிய ஆட்சியானது தமிழினத்தின் தேசிய ஆன்மாவில் என்றும் அழியாத வடுவை ஏற்படுத்தியது. உள்நாட்டில் தமிழருக்கு எதிராக ஒரு பயங்கரவாத ஆட்சியை நடத்தி கொண்டு வெளியுலகில் சமாதானம் விரும்பும் ஒரு சனநாயக தேவதையாக நாடகமாடினார் சந்திரிகா. தமிழர் தாயகத்தை முழுமையாக ஏப்பம் விடும் ஒரு நாசகார போர் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டு அதனை ஒரு சமாதானத்திற்கான போர் முயற்சியாக வர்ணித்தார். முழு உலகமும் அவரை நம்பியது. அவரது சமாதான போருக்கு ஆதரவு வழங்கியது. முழு உலகத்தையும் கண்கட்டி ஏமாற்றிய அரசியல் பரப்புரை வித்தைகளில் தமிழ்ன துரோகிகளே சந்திரிகாவுக்கு பக்கத்துணையாக நின்றனர். நாம் சந்திரிகாவை நம்பவில்லை. தமிழரின் தேசிய பிரச்சினையை நீதியான முறையில் தீர்த்து வைக்கும் நேர்மையும் உறுதிப்பாடும் அவரிடம் இருக்கவில்லை. சிங்கள பௌத்த பேரினவாதத்தின் நவயுக பிரதிநிதியாகவே நாம் அவரை கண்டோம். எனவேதான் நாம் சந்திரிகா அரசுடன் நேரடியாக பேச்சுக்களை நடத்த விரும்பவில்லை. ஆயினும் நாம் சமாதான கதவுகளை மூடிவிடவில்லை. சர்வதேச சமூகத்தின் முன்னிலையில் மூன்றாம் தரப்பு மத்தியத்துவத்துடன் சமாதான பேச்சுக்களில் பங்கு கொள்ள நாம் தயாராக இருப்பதாக சென்ற ஆண்டு மாவீர நினைவுரையில் நான் அறிவித்தேன். நாம் சர்வதேச மத்தியத்துவத்தை வேண்டிய போதும் சமாதான பேச்சுவார்த்தைக்கு ஏற்றதான சமாதான புறநிலைகள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி கூறினோம். போர் நெருக்கடி நீங்கிய நிலையில் இராணுவ ஆக்கிரமிப்பும் பொருளாதார நெருக்குவாரங்களும் அகன்ற ஒரு இயல்பான நல்லெண்ண சூழ்நிலையில் பேச்சுக்கள் நடைபெற வேண்டும் என்பதை நாம் தெளிவாக விளக்கியிருந்தோம். சமாதான பேச்சுக்களுக்கு உகந்ததான ஒரு நல்லெண்ண சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டுமென்ற எமது யோசனையை சந்திரிகா அரசு ஏற்க மறுத்தது. போருக்கு ஓய்வு கொடுக்கவோ நில ஆக்கிரமிப்பை நிறுத்தவோ பொருளாதார தடைகளை நீக்கவோ சந்திரிகா விரும்பவில்லை. போரையும் பொருளாதார தடைகளையும் தமிழர் மீதான அரசியல் அழுத்தங்களாக பாவிக்கவே அரசு விரும்பியது. சமாதானத்திற்கான போர் என்ற சந்திரிகா அரசின் கோட்பாடு ஒரு இராணுவ தீர்வையே குறித்து நிற்கிறது. போர் மூலமாக தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்து புலிகள் இயக்கத்தை தோற்கடித்து தமிழினத்தை அடிமை கொள்வதே இத்திட்டமாகும். கடந்த 5 ஆண்டு காலமாக இப்போர் திட்டத்தை செயற்படுத்தவே அவர் ஓயாது உழைத்தார். எத்தனையோ பேரழிவுகளை சந்தித்த போதும் அவர் தனது இராணுவ தீர்வு திட்டத்தை கைவிடவில்லை. இதனால் சமாதான வழிமுறைகள் பற்றியோ சமாதான பேச்சுக்கள் பற்றியோ அவர் அக்கறையோடு சிந்திக்கவில்லை. அதற்கான ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் எதையும் எடுக்கவில்லை. போரை தொடர்ந்து நடத்தியவாறு சில வரையறைகளுடன் இரகசியமாக பேச்சுக்களை நடத்தலாம் என மூன்றாம் தரப்பு மூலமாக சந்திரிகா எமக்கு தூது அனுப்பியிருந்தார். நாம் அந்த யோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒருபுறம் போரை நடத்தி கொண்டு மறுபுறம் சமாதான பேச்சை நடத்துவது நடைமுறை சாத்தியமற்றது, அத்தோடு அபத்தமானதும் கூட. தொடரும் போரினால் எமது மக்கள் சாவையும் அழிவையும் அவலங்களையும் சந்தித்து நிற்க நாம் எதிரியோடு கைகோர்த்து சமரசம் பேசுவது முடியாத காரியம். அத்துடன் எந்த ஒரு நிபந்தனையோடும் காலவரையோடும் பேச்சுக்களை நடத்த நாம் தயாராக இல்லை. சந்திரிகா உண்மையில் சமாதானத்திற்காக அன்புக்கரம் நீட்டவில்லை. பேச்சு என்ற போர்வையில் ஒரு பொறியை வைக்க முயன்றார். நாம் அந்த சமாதான பொறிக்குள் சறுக்கிவிட தயாராக இல்லை. கடலோரம் கட்டிய மண் வீட்டுக்கு நிகழ்ந்த கதை போல சந்திரிகாவின் போர் திட்டத்தை விடுதலை புலிகளின் ஓயாத அலைகள் அடித்து சென்றுள்ளது. இச்சமரில் நாம் ஈட்டிய மாபெரும் வெற்றியின் விளைவாக இராணுவ சமபலம் எமக்கு சார்பாக திரும்பியிருக்கிறது. புலிகள் இயக்கத்தை பலவீனப்படுத்தி இராணுவ மேலாதிக்க நிலையை பெற்றுவிட வேண்டுமென்ற சந்திரிகாவின் 5 ஆண்டு கால பகிரத முயற்சியை நாம் ஒரு சில நாட்களில் முறியடித்துள்ளோம். ஆட்பலம், ஆயுத பலம், ஆன்ம பலம், மக்கள் பலம் என்ற ரீதியில் சகல பலத்தோடும் நாம் வலுப்பெற்று நின்ற போதும், எமது தாயகத்தை மீட்டெடுக்கும் போரியற் சக்தி எம்மிடம் இருந்த போதும் நாம் சமாதான பாதையை கைவிடவில்லை. உயிரழிவையும் இரத்த களரியையும் தவித்து சமாதான வழியில் நாகரிகமான முறையில் தமிழரின் சிக்கலை தீர்க்கவே நாம் விரும்புகிறோம். சமாதான பேச்சுக்கள் ஒரு சமாதான நல்லெண்ண புறநிலையில் மூன்றாம் தரப்பு சர்வதேச மத்தியத்துவத்துடன் நடைபெற வேண்டும் என்பதையே நாம் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறோம். சமாதான புறநிலை எனும் பொழுது போர் ஓய்ந்து பொருளாதார தடைகள் அகன்று எமது மண்ணை ஆக்கிரமித்து நிற்கும் படைகள் விலகிய ஒரு இயல்பு நிலையையே நாம் குறிக்கிறோம். போரையும் நில ஆக்கிரமிப்பையும் பொருளாதார நெருக்கு வாரங்களையும் தமிழர் மீது அழுத்தம் செலுத்தும் உத்திகளாக பாவிப்பதை நாம் அனுமதிக்க முடியாது. எவ்வித புறநிலை அழுத்தங்களும் இல்லாத இயல்பு நிலையில் சமத்துவமும் புரிந்துணர்வும் நிலவும் நல்லெண்ண சூழ்நிலையில் பேசுவதையே நாம் விரும்புகிறோம். நாம் பேச்சுக்கான கதவை திறந்தபடி சிங்கள தேசத்திற்கு ஒரு நல்லெண்ண சமிக்கையை காட்டுகிறோம். ஆயினும் நாம் வேண்டுவது போன்று ஒரு சமாதான சூழ்நிலையை தோற்றுவிப்பதற்கு சிங்கள அரசியல் தலைமைகள் இணங்கப் போவதில்லை என்பது நமக்கு தெரியும். நீண்ட காலமாக கடைபிடித்து வரும் இராணுவ வன்முறை பாதையை சிங்கள இனவாதிகள் இலகுவில் கைவிடப் போவதில்லை என்பதும் நமக்கு தெரியும். எனவே சிங்கள அரசியல் தலைமைகளுடன் பேசி இணக்கம் கண்டு எமது தேசிய சிக்கலுக்கு தீர்வு காணலாம் என நாம் கற்பனையில் வாழவில்லை. மனித உரிமைகளை மதியாத சிங்கள இனவாத அரசியலும் அதன் தமிழர் விரோத போக்கும் தமிழ் மக்களுக்கு ஒரே ஒரு மாற்று வழியையே திறந்து வைத்திருக்கிறது. அதுதான் போராடி பிரிந்து சென்று தனியரசை உருவாக்கும் ஒரே வழி. இந்த வழியில்தான் சிங்கள தேசம் தமிழினத்தை தள்ளி கொண்டிருக்கிறது. சுதந்திர தமிழீழ தனியரசே எமது தேசிய பிரச்சினைக்கு இறுதியான உறுதியான தீர்வு என்பதை எமது மக்கள் எப்பொழுதோ தீர்மானித்து விட்டார்கள். எமது மக்களின் சுதந்திர அபிலாசையை சிலுவையாக தோளில் சுமந்து இத்தனை ஆண்டுகளாக எமது இயக்கம் இரத்தம் சிந்தி போராடி வருகிறது. இன்று எமது சுதந்திர பயணத்தில் அந்த நீண்ட விடுதலை வரலாற்றில் ஒரு முக்கியமான திருப்பத்தை அடைந்து விட்டோம். எமது போராட்ட இலக்கு ஒளிமயமான எதிர்காலமாக எமது கண்களுக்கு தெரிகிறது. நாம் நம்பிக்கையுடன் எமது இலட்சிய பயணத்தை தொடர்வோம். எமக்கு முன்னால் எழக்கூடிய எல்லா தடைகளையும் உடைத்தறிந்து நாம் நெஞ்சுறுதியுடன் நிமிந்து செல்வோம். நாம் ஒரே மக்கள் சக்தியாக ஒன்றுபட்ட தேசமாக ஒருமித்தெழுந்து எமது இலட்சிய பாதையில் விரைந்து செல்வோம். சாவை தழுவிய எமது வீரர்களின் ஆன்மாவாக சுதந்திரம் எமக்காக காத்து நிற்கிறது. புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம்.